الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم على وجه أرلالنا نهرت عن بريون ما هي இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு இல்லையற்ற புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்தியர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபாவத் தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கியாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையும் முற்று முழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே எனக்கும் அப்பாளுங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட எங்களை அவனுடைய குதிரத்து வல்லமையின் மூலமாக உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் தானாக தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரவும் இல்லை, நாங்கள் தானாக உலகத்திலே வாழவும் முடியாது, தானாக இந்த உலகத்தை விட்டு போகவும் முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லாஹு அஃப்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷய்யா, உங்களுக்கு ஒன்றுமே விளப்பம் இல்லாத நிலைமையில் அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே நாங்கள் தாயினுடைய வயிற்றிலே கொஞ்சம் காலம் இருந்து நாங்களாக வெளியே வரவில்லை, அல்லாஹ் எங்களை வெளியாக்கினான். உலகத்திலே மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது. உலகத்தினுடைய வாழ்க்கையை முடிவு செய்யறதும் அல்லாஹ், ஹயாத்தை மௌத்தை தந்தது அல்லாஹ். உலகத்தில் ஒரு மனிதன் பணக்காரனாக, ஏழையாக, படித்தவனாக, படியாதவனாக, கஷ்டம் துன்பம் அத்தனையும் அதாவது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உண்டாகிறது என்பதை மனிதன் ஆழமாக தன்னுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய காசு பணத்தின் மீது, தன்னுடைய சக்தியின் மீது, தன்னுடைய அறிவாற்றலின் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்து உலகத்திலே வாழ்வான் என்றால், அவனுடைய அந்த காசு பணமே அவனுக்கு எதிரியாக, அவனுடைய அறிவாற்றல் அவனுக்கு எதிரியாக, அவனுடைய சக்தி அவனுக்கு எதிரியாக மாறி உலகத்திலே அவன் ஒரு கேவலமான ஒரு மனிதனாக வாழ்வதையும் இறப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய காசு பணத்தை, தன்னுடைய படைப்பலத்தை, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் நம்பி வாழ்ந்தவர்கள் உலகத்திலே எப்படி கேவலப்படுத்தப்பட்டார்கள், அவருடைய மௌத் எப்படி அமைந்தது என்பதை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயர்தரமான தீனை, இஸ்லாத்தை மக்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த புனிதமான இஸ்லாத்துக்கு எதிரிகளாக இருந்த, இந்த இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது என்று திட்டம் போட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்த எத்தனையோ உண்மையான சஹாபாக்களை கொண்டு அதாவது ஷஹீதாக்கிய, அவருடைய உயிர்களை எல்லாம் அதாவது ரத்தம் அவருடைய ரத்தம் சிந்த வைத்த எத்தனையோ முஷ்ரிக்கள், காபிர்கள், இவர்களுடைய இறுதி முடிவை நாங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய கேவலமான நிலைமையிலே உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிறோம், அபூஜஹல் என்று சொல்லக்கூடியவன், இவனுக்கு அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் அபுல் ஹிக்கம் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அபுல் ஹிக்கம் நுணுக்கத்தின், அறிவின், ஞானத்தின் தந்தை என்று பெயர் வைத்திருந்தார்கள். பெரிய நுணுக்கத்தாளி, அவருடைய பார்வையிலே ஞானம் நிறைந்தவனாக இருந்தான், பெரிய வியாபாரியாக இருந்தான்,
காசு பணம் நிறைய இருந்தது. அஷ்ராஃபு குறைசு சொல்லக்கூடிய அந்த காலத்து மக்கத்து முஸ்லிம்கள் குறைசுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவனாக இருந்தான் அபூ ஜஹல். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த உயர்தனமான நபி பட்டத்தை சுமந்து கொண்டு இந்த நுபுவத்தினுடைய உழைப்பை சுமந்து கொண்டு அந்த மக்கத்து முஷ்ரிக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி தயாரானார்களோ, அன்று தொடக்கம் அவனுடைய மௌத்து வரையிலே இந்த உயர்தரமான இஸ்லாத்துக்கும் இந்த உயர்தரமான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரியாகத்தான் இருந்திருக்கிறான். எல்லா சரித்திரங்களை படித்து பார்த்தாலும் இஸ்லாத்தினுடைய ஆகப்பெரிய எதிரியாக இருந்தவன் தான் அபூஜஹல் என்று சொல்லக்கூடிய இந்த அபுல் ஹிகம். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை இஸ்லாத்தை கலிமாவை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள மறுத்தானோ, மக்களை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்தானோ, அன்றைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் என்று பெயர் வைத்தார்கள். மடமையின் தந்தை, அறிவு இல்லாதவன் என்றெல்லாம் அவனுக்கு பேர் சூட்டப்பட்டது. இந்த அபூ ஜஹலுடைய திட்டங்கள் எல்லாம் புதிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாத்திலே, அதாவது உலகத்திலே வரக்கூடாது. நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களான எங்களுடைய பாட்டன்மார்களான அவர்களுடைய மதம், சிலைகளை வணங்கக்கூடிய மதம் தான் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்ற பிடிவாதத்திலே சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் எதிரியாக இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனை உலகத்திலே பரத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சதனால் அந்த ஏழை சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்திலே இஸ்லாத்தை பரப்புறான். பல நாடுகளுக்கு இஸ்லாம் போகுது, பல கோத்திரங்களுக்கு இஸ்லாம் போகிறது. பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் எல்லோருக்கும் மத்தியிலே இஸ்லாத்தை அல்லாஹ் பரப்பக்கூடிய ஒரு முயற்சியை அல்லாஹ், ஒரு வேலையை அல்லாஹ் உண்டாக்கிட்டான். ஏழை சஹாபாக்களின் மூலமாக உலகத்திற்கு தீன் பரத்தப்பட்டது. சஹாபாக்களை பற்றி அதனுடைய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், சஹாபாக்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள் தான் உலகத்திலே வந்த மனிதர்களிலே, இந்த உலகத்தில் நடமாடிய சமுதாயத்திலே, இந்த பூமிக்கு மேலே நடந்தவர்களிலே ஆக சிறந்த ஒரு சமுதாயம் என்றால் அது சஹாபாக்கள் தான். நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அடுத்தது இந்த சஹாபாக்கள் தான் உலகத்திலே சிறந்த சமுதாயம். அதுக்கு முன்னாலே அப்படியான ஒரு சமுதாயம் வரவும் இல்லை, இதுக்கு பிறகு அப்படி வர போறோம் இல்லை. சஹாபாக்கள் உலகத்தினுடைய ஆட்சி பீடத்தில் உட்காராவிட்டாலும் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். பார்லிமெண்ட், அரச பீடம் சஹாபாக்களுக்கு தேவையில்லை. சஹாபாக்களுடைய ஈமானுடைய பக்குவம், அல்லாஹ்வுடைய யக்கீன், ஈமானுடைய உறுதி உலகத்தையே அவருடைய ஈமானின் மூலமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களை பற்றி அவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது இந்த சஹாபாக்கள் யார் என்றால், மன் அராத ஐயஸ்தன்ன ஃபல் யஸ்தன்ன பிமன் கதுமாத். நீங்க யாராவது ஒருத்தர் உண்மையான ஒரு வழிமுறையை, அழகான ஒரு ஸ்டைலை, வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையை எடுக்க விரும்பினால் அவர் ஃபல் யஸ்தன்ன பிமன் கதுமாத், மௌத்தானவர்கள், உலகத்தை விட்டு பிரிந்தவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய முறையை எடுத்துக்கொள்ளட்டும். யார் அந்த மௌத்தா போனவர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மூன்று நல்ல பண்புகள் இருந்தது சஹாபாக்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் இன்னைக்கு யாரையோ பின்பற்றுவோம், சஹாபாக்கள் நபிமார்கள் என்று வெறுமனே பேசுறோம், இதெல்லாம் வெறும் பயான்ல புரோகிராம்ல மட்டும் சஹாபாக்களுடைய சரித்திரத்தை பேசுறதல்ல. சஹாபாக்களை நாங்க விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக அமையனதை தவிர வெறுமனே எழுதுறதுக்கு பேசுறதுக்கு புரோகிராமுக்கு இல்ல, தலையங்கம் இல்லது. எங்களுடைய வாழ்க்கையே சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக அமையணும். இந்த சஹாபாக்களை பற்றி அந்த சஹாபி சொல்லும் பொழுது மூன்று தன்மைகள் இருந்தது சஹாபாக்கள். அபர்ரஹா குலூபா, நல்ல உள்ளம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தெளிவான உள்ளம், எந்த சந்தேகமும் கிடையாது உள்ளத்திலே. மார்க்கத்தை பற்றிய சந்தேகமோ, தன்னுடைய நண்பனை பற்றிய சந்தேகமோ, தன்னுடைய தாய் தந்தையை பற்றிய சந்தேகமோ, தன்னுடைய மனைவி பற்றி சந்தேகமோ, யாரை பற்றி பொறாமையோ, வஞ்சாமோ, போட்டியோ, எந்த ஒன்றுமே இல்லாத தெளிவான அழகான உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்கள். நல்ல எண்ணம் உள்ளவர்கள், நல்ல அஹ்லாக் உள்ளவர்கள், நல்ல தன்மை உள்ளவர்கள், விட்டுக் கொடுக்கக்கூடிய சமுதாயம், ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடியவர்கள். தான் ஏழையாக இருந்தாலும் கூட இன்னொரு தேவையுள்ள மனிதன் வரும் பொழுது அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்களே தவிர தான் நல்லா இருக்கணும், என்னைய விட மற்றவன் முன்னேறக்கூடாது, நான் தான் உலகத்தில் ராஜா, என்னைய விட்டு ஆள் இல்லை. சஹாபாக்கள் யாரும் பாலல்ல. ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது, அதாவது அலிவலி அல்லா தானான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மகள் ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இவருடைய கணவன் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆபரிய சக்தியுள்ள சஹாபி, பல யுத்தங்களில் பெரும் வீராவேசத்தோடு யுத்தம் செய்த சஹாபி. இந்த அலி ரழியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, சரியான கஷ்டம். நபி அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா ரொம்ப பலவீனமாக காட்சியளிக்கிறார்கள். கேட்டாங்க, ஏன் மகளே, ஏம்மா என்ன நடந்துட்டு, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லையா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகள் அழுகுறாங்க, வீட்டுல கஷ்டமா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயை திறந்து, எங்க அவன் மர்மான், இவனை நம்பி கொடுத்தேன், அவன் என்ன செய்யறான் அப்படி கேட்கல. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லிட்டு வாராங்க, ஏ மர்மான பத்தி தெரியும் நபி உங்களுக்கு, யாரு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், நான்காவது கலீபாக வரவேண்டியவர்கள் என்று நபிக்கு தெரியும், உலகத்திலே சிறந்த அறிவாளி இந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னுடைய மகளுக்கு மருமகனாக கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இந்த அலி ரழியல்லாஹு தஆலா ஒரு நாளும் மகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள், தீனுக்கு நேரம் கொடுத்து 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 தொழில் செய்யறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் அவருடைய எழுத்தில் எழுதித்தான், கஷ்டவாளி கஷ்டத்தோடு வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள், ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால முடிவெடுத்தாங்க, இன்னைக்கு நாங்க நோம்பு பிடிப்போம், நாங்க நோம்பு பிடிக்கிறோம்டா, சார் சாப்பாடு நல்லா இருக்கும், இல்லாட்டி நோம்பு பிடிக்கலாம். ஒரு ஆட்டோக்காரர் என்னோட வந்தார் நோம்புல, கேட்டு நோம்பு தானே, இல்ல ஹசரத், ஏ சஹர்ல சாப்பாடு செட் ஆகல, இன்னால இல்லை சஹர்ல சாப்பாடு செட் ஆகலன்னு நோம்பு பிடிக்கல. இதல்ல சஹாபாக்கள் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லையா, நோம்பு வச்சிருவோம், பட்டினி நோம்பு பிடித்திருக்கிறார் அதிகமான சகாபாக்கள். இப்ப பட்டினியோடு நோம்பு பிடித்து அன்றைய சின்ன மதத்தை அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போய் ஏதோ சம்பாதித்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வந்தார்கள், ரொட்டி சமைக்கப்பட்டது, நோம்பு திறக்கக்கூடிய நேரம், சரியான பசி, கடுமையான தாகம், அந்த ரொட்டியை வைத்துக் கொண்டு நோம்பு திறக்க தயாராகும் பொழுது வீட்டு வாசல்ல சலாம் சத்தம் கேட்கிறது. ஓடோடி போய் பார்த்தால் ஒரு எத்தி ஒரு மிஸ்கின் வந்திருக்கிறார் பசியோடு. இந்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டு குழந்தைகள் பார்க்கிறார்கள், எங்களை விட தேவை உள்ள ஒருவர் தான் எங்களுடைய வாசல்ல நிக்கிறாரு, அதனால அவருக்கு கொடுத்துருவோண்டு, அப்படியே அந்த சாப்பாடை தூக்கி கொடுத்தார். அல்லாஹ் அவர் ரஹ்மத் செய்வானாக, பசியோடு நோம்பு திறக்கப்பட்டது. அடுத்த நாளும் பட்டினி நோம்பு, இரண்டாவது நாளும் அதே மாதிரி கொஞ்சம் மாவு கோந்து சாப்பாடு சமைத்து சாப்பாடு ரொட்டி, திரும்பவும் சலாம் சொல்லப்படுகிறது, போய் பார்த்தால் ஒரு எத்தீமான ஒரு புத்தர் கொடுத்தார்கள் தூக்கி, அனாதை. மூன்றாவது நாளும் அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ், அங்கும் ஒரு சிறை கைதி வந்து நிற்கிறார், நோம்பு திறக்கும் பொழுது தூக்கி கொடுத்துட்டாங்க மூணு நாள். இப்ப இவர்கள் செஞ்ச இந்த வேலைய அல்லாஹ் பொருந்தி கொண்டான் இந்த சஹாபாக்களுடைய இந்த உழைப்பை, இந்த வேலை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களை போர்ந்து குர்ஆன்ல சொல்றான், பேப்பர்ல போடல, நோட்டீஸ்க்கு வரல, வாட்ஸ்அப்புக்கு வரல, எல்லாம் அழிஞ்சு மண்ணாவிடும். அல்லாஹ் போட்டான் குர்ஆன்ல, கயாமத்து வரையில் இது இருக்கணும், இது கயாமத்து வரையில் வரக்கூடிய மக்கள் படிப்பிட வேணும், கயாமத்து வரையில் இது ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதுல வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அது மாத்திரமல்ல, இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, அந்த ஆயத்து அடங்கிய சூராவை ஒவ்வொரு ஜும்மாவுடைய சுபர்களின் தொழுகையில ஓதப்படுவது. அவருடைய சாப்பாடை சாப்பிட கொடுத்தார்கள், அலா ஹுப்பிஹி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் மீது மஹப்பத்து கொண்டதனால். இன்னொரு கருத்து சொல்றதாக இருந்தால், அந்த சாப்பாடின் மீது சரியான விருப்பமாக இருக்கும் பொழுது, பட்டினியான நேரத்திலே அந்த சாப்பாடு ரொம்ப விருப்பமானது, அந்த விருப்பமான சாப்பாட்டையும் சாப்பிட கொடுத்தார்கள் ஒழுக்கத்தின் படிக்கு, அல்லது அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் படிக்கு அந்த சாப்பாடை சாப்பிட கொடுத்தார்கள். யாருக்கு? வந்த விருந்தாளி, அதாவது வாசலுக்கு வந்த கஷ்டவாளி கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னமா நுத்ஐமுக்கும் லிவஜ்ஹில்லா, இது நாங்க சாப்பிட தந்தது உங்களுக்கு ஒரே ஒரு அந்த நாயனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளணும், இதுக்கு அல்லாஹ்தான் கூலி தரணும், அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவு வைத்துத்தான் நான் உங்களுக்கு சாப்பாடு தந்தோமே தவிர, அதாவது இன்னமா நுத்ஐமுக்கும் லிவஜ்ஹில்லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்ரா, உங்கள்ட்ட நாங்க கூலியையோ நன்றியையோ எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு மனிதர் ஒரு இடத்துக்கு உதவி செய்யறதாக இருந்தா, ஒரு பள்ளிக்கு, ஒரு மதரசாக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு, அல்லது ஒரு ஏழைக்கு, அல்லது ஒரு ஆளினுக்கு உதவி செய்யறதாக இருந்தா, இவர் இந்த ரெண்டுல ஒன்ற அல்லது ரெண்டு எதிர்பார்ப்பார். ஒன்று ஜசா, கூலி அவருக்கு கிடைக்கும். ரெண்டாவது சுக்ர், நன்றி. என்ன கூலி? இவர் தந்ததுக்கு அவர் அவரை மரியாதை பண்ணணும், ஒரு பொதுவான இடத்துக்கு கொடுத்து அவர் ஸ்டேஜில் ஏற்றணும், அவரை அல்லது அவரோட பேரை போட்டு நோட்டீஸ் அடிக்கணும், அவர் தான் வந்து ஓபன் பண்ணணும், சில நேரம் அவரோட பேரை பதியணும், அவரோட பேர் வராட்டி அவர் வரமாட்டாரு, கார்டில் அவரோட பேர் வரணும். ஒரு அசுரத்துக்கு ஒரு ஆலிமுக்கு கொடுத்தா அந்த ஆலிம் அண்டையோடு அவருக்கு அடங்கிடணும். அவர் அதுக்கு பிறகு அவர் மெம்பர்ல இவர் செய்யற குத்தத்தை பேசக்கூடாது. ஏ அசுரத்துக்கு கொடுத்தீங்குது அசுரத் எடுத்துக்கொண்டு பேசாம இருக்கணுமே தவிர, இவர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை மெம்பர் மேடைகளில் கிழிக்க கூடாது. இப்படி வேண்டிய திட்டம் நடக்குது உலமாக்களுக்கு. எல்லாம் நேரடியார்களே இவரை கண்டா எழும்புறது பேசுறது எல்லாம் எதிர்பார்க்கிறார், ஒன்றும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது நன்றி செலுத்தணும் இவருக்கு. அவங்க சொன்னாங்க, முழு உம்மத்துக்கும் படிப்பின, நீங்க ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த ரெண்டையும் எதிர்பார்க்கவான, ஜஜாமான சுக்குருமான, கூலியோ நன்றியோ உங்களை கண்ணியப்படுத்தணுமோ கௌரவப்படுத்தணுமோ இது ஒன்றுமே வானம், அல்லாவுக்காக மாத்திரம் செலவழிக்கொன்றத அன்று அந்த சஹாபாக்கள் சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, இரக்கமான உள்ளமுள்ளவர்கள் சஹாபாக்கள். ரெண்டாவது அமகா இல்மா, ஆழமான அறிவுள்ளவர்கள் சஹாபாக்கள், பெரிய அறிவு, குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டார்கள், ஆகரத்தினுடைய அறிவு கொடுக்கப்பட்டது, பெரும் பெரும் அறிவுகளை சுமந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்திலே யார் மீது குர்ஆன் இறக்கப்படுகிறதோ அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் சையதுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து குர்ஆனை கற்றுக்கொண்டு குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லி ஹதீஸ்களை எங்களுக்கு அறிவித்து ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தந்த அந்த சஹாபாக்கள் அவர்கள் தான் உலகத்திலே ஆகப்பெரிய அறிவாளிகள். இன்றைக்கு சஹாபாக்களுக்கு குர்ஆன் சொல்றவன் உருவாகிட்டான், சஹாபாக்கள் தவறு செய்யக்கூடிய என்று சொல்லக்கூடிய உருவாகிட்டான். சில பொடுபோக்குத்தனம் என்று சொல்ல முடியாது, சில பிடிவாதத்தின் காரணமாக ஒரு ஒரு அதாவது எந்த அளவுக்கு பிடிவாதம் என்றா, ஒருத்தன் சொன்னானா, அதாவது சொல்ற அறிவு இல்லாதவன் இவன் சொல்லியிருக்கிறான், ஹஸ்ரத் உமருக்கும் நரகம் தான் இன்னாதில்லா. ஒரு ஆளின் கேட்டான், ஏன்ப்பா இல்ல அவர் தானே 20 ரக்காத்து ஜமாத்தா சொல்லிட்டாரு, ஆனால் அவருக்கும் நரகம் தாண்டி இவன் சொல்லியிருக்கிறான், இவன் யார் அப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி வஸுன்னதில் குலஃபாயில் ராஷிதீனல் மஹ்தியீன், நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு புத்திமதி சொல்றேன், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்கள் யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ஃபத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 பேருடைய சுன்னத்தையும் நீங்கள் வழிமுறைகளையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லி தர, இப்பொழுதுவன் தன்னை தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு அறிவாளி நினைச்சி வெப்சைட்லையும் நெட்லையும் எங்கெங்கே உள்ள ஃபத்வாக்களை யார் யாரோ மார்க்கம் தெரியாதவன் கொடுக்கிற ஃபத்வாக்களை பார்த்துக்கொண்டு சஹாபாக்களை நரகவாதின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்திலே சொன்னார்கள், லா நபிய பாதி, எனக்கு பின்னால நபி வாரல, லவ் கான பாதி நபியும், எனக்கு பின்னால் அப்படி நபி வாரதா இருந்தா லக்கான உமர், உமர் தான் நபி ஆக வரும். அந்த அளவுக்கு நபிக்கு தகுதியான உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கவலையின் பேரில் 18 அல்லது 20 குர்ஆன் ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு சில சாதாரண சில சில ஏதாவது தெளிவுகளை தெளிவுகள் அல்ல மடத்தனங்களை வைத்துக் கொண்டு சஹாபாக்களுக்கே குறை சொல்றோம்னு உருவாகிட்டான்டா. இதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு மார்க்கத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. வீட்டு வீடு கட்டுறது, கடை போடுறது, சம்பாதிக்கிறது, பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கிறது, இதைத்தான் யோசிக்கிறோமே தவிர மார்க்கத்துக்குள்ளே இன்றைக்கு இறுதி நபித்துவத்தை பொய்ப்பிக்கக்கூடிய நபியவர்களுக்கு பிறகு நபி இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும், சஹாபாக்களுடைய மேல இட்டு கட்டக்கூடிய ஒரு கூட்டமும், சஹாபாக்கள் அதுக்கு பின்னாலே வந்த இமாம்கள் தாபியங்கள் சபோ தாபியங்கள் மதரபுகளை எங்களுக்கு கோர்வை செய்த அந்த இமாம்களின் மீது பொய்யான விடயங்களை எல்லாம் சொல்லி அந்த இமாம்களை தூற்றக்கூடிய சமுதாயமும் எனக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் மறதியார்களை போன்றிருந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் சொல்ற சொல்லிட்டு போகட்டும். இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக இருந்ததனால் குர்ஆன் ஓதத் தெரியாதவன், சூரா ஃபாத்திஹா தெரியாதவன், தொழுகையினுடைய சர்த்து பருவம் தெரியாதவன், அதை விட கேவலம் குளிப்பினுடைய பருவம் தெரியாதவன் கூட இன்னைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பேச போய் இன்னைக்கு மார்க்கத்துக்குள்ளே எவ்வளவு குளறுபடிகள் உண்டாகிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளோடும், எங்கள் செய்கிற உலமாக்களும் இதை விளங்கி உம்மத்தை சரியாக வழிநடத்தணும் எல்லாம் நிலையார்களே. எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்குரிய முன்மாதிரி. மூணாவது சாதாரண வாழ்க்கை சஹாபாக்களிடத்தில், சாதாரண வாழ்க்கை ஆடம்பரம் கிடையாது. நிக்காக பள்ளியில நடக்குது, பள்ளியில பெரும் பெரும் ஷேகுமார்களும் பெரும் பெரும் முஃப்திமார்களும் பெரிய பெரிய மக்கள் எல்லாம் வந்து ஃபாத்திஹா ஓதி துஆ ஓதி பயான்கள் நடக்குது. ஆனா அந்த வலிமாக்களை பார்த்தா பெரிய ஆடம்பரம், அல்லாஹ் பாதுகாக்கணும், கோடிக்கணக்கு செலவழித்து வலிமா என்ற பேர்ல அட்டூழியங்கள் நடக்கிறது நாங்க பாக்குறோம். அட்டூழியங்கள் பெரும் பெரும் ஹோட்டல்கள் இன்னைக்கு வலிமாக்கள் நடத்தப்படுது. ஆண் பெண் கலப்பு, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. போறவனுக்கும் கவலை இல்லை, வலிமா செய்யறவனுக்கும் கவலை இல்லை. வீடியோவும் போட்டோவும் அங்க தேவையில்ல. பள்ளி உள்ளுக்கு நிகாபாயம் செய்யக்கூட வீடியோ எடுக்கலாம். பள்ளி உள்ளுக்கு அல்லாட மாளிகை உள்ளுக்கே இப்ப வீடியோ வந்துட்டு, அல்லாட மாளிகை உள்ளுக்கே போட்டோ வந்துட்டு. சாதாரண இல்மை கற்றவர்களும் கூட தீன்தாரிகளும் கூட இன்னைக்கு வீடியோ போட்டோ சாதாரணமா கணக்குத்தாச்சு, அதுக்குரிய பத்துவாக்களும் கொடுத்தாச்சு. பிரச்சனை இல்லை. இத பேசினா இந்த அதரத்து இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கிறாரு, இவருக்கு இன்னும் புது யுகம் தெரியாது போல அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டாலும், எப்ப இந்த வீடியோவும் போட்டோவும் இந்த சமுதாயத்துக்குள்ளே நுழைந்ததோ அன்றுதான் எங்களுக்கு கேடு வந்துச்சு. யாரு எத்தனை பேர் ஆகும் என்று சொன்னாலும் எங்களை சமுதாயத்துக்குரிய கேடு அதுதான். எங்க நாட்டுக்குள்ளே பழையவர்களுக்கு தெரியும், 1970-75 காலாண்டு வரையிலே ரொம்ப பக்குவமாக இந்த நாடு இருந்தது. எப்ப இந்த டெலிவிஷன் இந்த டிவி இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, இந்த நாட்டுக்கு இந்த டிவி வந்து இறங்கியதோ அன்றைக்கு தான் இந்த சமுதாயத்தினுடைய கொள்கைகளும் அகலாக்குகளும் பண்புகளும் எல்லாம் சீர்கெடுறதுக்கு அந்த டிவி காரணமாக இருந்தது என்பதை நானும் நீங்களும் மறக்க முடியாது. நல்ல விஷயம் நீக்கிறதானே அப்படின்னு சொன்னாலும் அதிலே அதிகமானது கெடுதி மோசமானது இந்த சமுதாயத்தை வழிகெடுத்ததே அந்த டிவி. இப்ப டிவியை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை, டிவி பத்தி பேசுறது இல்லை. அதை பேசினா இரண்டு இதை பேசுறாரு, இப்ப அதை பத்தி பேசுறது ஏன், இப்ப எல்லாம் டிவியில இறங்கி. இப்ப வீடியோ போட்டோ பத்தி பேசல, பேச வேண்டியவங்களும் வீடியோ போட்டோவுக்கு இறங்கி. இந்த போனுடைய கெடுதி இதை பேசல, பேச வேண்டியவங்களும் போன்ல எல்லாத்திலையும் அடிமட்டத்துக்கு இறங்கி ஆச்சு. அதுல இன்டர்நெட்லயும் அதுல இதுல உள்ள முசீபத்துல எல்லாம் இறங்கி இன்னைக்கு எங்களுடைய ஈமானுடைய பக்குவம் அப்படி இல்லாம போச்சு. எவ்வளவு காட்டித்தந்தான் முறைய ஏலும் தானே என்று ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எங்களுடைய ஈமானுடைய பக்குவங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடையார்களே. இதே கொழும்புல ஒரு பள்ளியை கொத்துபா போன நேரத்தில் ஒருத்தர் சொன்னாரு, அதுல பள்ளி மூணு மாடி அல்லது நாலு மாடி, மூணாவது மாடியில் சில வாலிபர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு போன்ல கேம் விளையாடுறாங்க. கொத்துபாவுடைய நேரத்தில் போன்ல கேம் விளையாடுறாங்க. அதுக்கு அந்தர இன்னொரு மோஹன்சா வந்து சொன்னாரு, அவன் கேம் விளையாடினாலும் பரவாயில்ல, பரவாயில்ல இல்ல அவர் சொல்றாரு பரவாயில்ல, அதை விட மோசமான படமலையா பார்த்துட்டு போனான் ஜும்மாவுடைய நேரத்தில். அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளிக்குள்ளே முசீபத்து வந்துட்டா இல்லையா? இன்னைக்கு ஆகும் ஆகும் என்று சொல்லி இன்னைக்கு எந்த அளவுக்குண்டா எந்த இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு சமுதாயம் போகக்கூடாது என்று தடுக்கப்பட்டதோ தடுத்தவர்கள் எல்லாம் அந்த இடங்களுக்கு போற நிலைமை உண்டாகி அப்படியான ஒரு மோசமான நிலைமைக்கு நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் நிக்காக இங்க செஞ்சாலும் எங்களுடைய வலிமாக்கள்லேயே ஆடம்பரம் செலவழிப்புகள் கோடிக்கணக்கு செலவழித்து ஒரு வலிமாவை பத்தி கேள்விப்பட்டோம், கோடிக்கணக்கான ரூபா செலவழித்து ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டைலுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்கு நாட்கள் இஸ்லாமியர்களுடைய முறையில் ஒரு சாப்பாடு, பௌத்தர்களுடைய முறையில் ஒரு சாப்பாடு, இந்துக்களுடைய முறையில் ஒரு சாப்பாடு, எங்களுடைய எதிரிகளான கிறிஸ்தவர்களுடைய முறையில் ஒரு சாப்பாடு. நான்கு நாட்கள் நான்கு ஹோட்டலில் இந்த முறைய சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கு செலவழிச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு கவலை என்னண்டா, இந்த மகளை யாருக்கு கொடுத்தோ அவன் வாழ்க்கையிலே தொழுது இல்லவன், தொழுகை இல்லாதவனுக்கு கோடிக்கணக்கு ரூபா செலவழிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார் வாப்பா. நான் ஒரு ஒரு மூத்த ஆலிமோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலிமுக்கு கோல் வந்தது. அவர் பேசுறார், சொல்ல வானம்மா ஏம்மா அப்படி இப்படி அவர் சொல்றார். முடிஞ்சனை கேட்டு என்ன ஆகுறது, இல்ல ஒரு பொம்பளை கோல் பண்றா, கல்யாணம் முடிச்சு மூணு வருஷம் ஆகியாச்சு, பிள்ளைக்கும் ரெண்டு வயசுக்கு மேல, ஆனா வாப்பா இன்னும் பிள்ளைய காணல, பாப்பா இன்னும் பிள்ளைய காணல, எனக்கும் வாழ்க்கையில பெரிய சிரமமா இருக்குது அதுல, ஆனாலும் நான் வாழ்க்கையில இந்த கல்யாணத்தை விட்டு போட்டு தனியொரு பொம்பளையாக வாழவா என்று கேட்டேன். என்னன்னு கேட்டா, பாப்பா இன்னும் பிள்ளைய காணல் சொன்ன என்ன தெரியுமா, கல்யாணம் முடிச்சு மூணு மாசத்திலே பாப்பா உள்ளுக்கு போயிட்டாரு, அவர் மூணு வருஷம் பின்னிட்டா வெளியே வருவார், எல்லா நாடியில அல்லா பாதுகாக்கும். எனவே இப்படி சமுதாயம் எங்களுக்குள்ள இப்படியான சீரழிவுகள் வாரத்துக்கு நாங்கள் நடந்து கொள்ற முறைகளும் எங்களுடைய வீண் விரயங்களும் அல்லாவுக்கும் மாற்றமான செயல்களில் ஈடுபடுறதுனாலதான் இன்னைக்கு இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சஹாபாக்கள் அபர்ரஹா குலூபா நல்ல உள்ளம் படைத்தவர்கள், ஆழமான அறிவுள்ளவர்கள், சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் சஹாபாக்கள். இந்த மூணு பண்புகளும் உள்ளவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் உலகத்திலே வாழ்ந்தவர்களிலே மிக நல்ல மனிதர்கள், நல்ல மக்கள், அல்லாஹ்வால் பொருந்தப்பட்டவர்கள், அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றினவர்கள் தான் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதுக்கு பின்னாலே வந்த இமாம்கள். இப்படியாக இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு எங்கள் வரையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு தடையாக இருந்தானோ அபூஜஹல், இவனுடைய முடிவு எப்படி நடந்திருந்தா, வரக்கூடிய ரமலானிலே பதிலுடைய யுத்தம் அந்த காலத்தில் நடந்தது, கிட்டத்தட்ட 17 ஆண்டு சொல்றோம். இந்த பதிலுடைய யுத்தத்திலே அந்த அபூஜஹல இரண்டு சிறுவர்கள் நோட் பண்ணாங்க, அபூஜஹல கொல்லணும், பெரிய படைப்பலம் இருக்குது, தலைவனாக இருக்கிறான், பெரிய அதாவது கௌரவம் கண்ணியம், எதிரிகளின் தலைவன், சிறார்கள் 22 பேர் திட்டம் போடுகிறார்கள், அபூஜஹலை இந்த யுத்தத்தில் கொல்லணும். அப்ப அந்த ரெண்டு சிறுவர்களும் பக்கத்தில் இருந்த அப்துல் ரஹ்மான் ஔஃபதி அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்டார்கள், சாச்சா அபூஜஹல் என்றது யார், காட்டி கொடுக்கப்பட்டது. ஏய், இந்த அபூஜஹல் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றிக் கொண்டிருக்கிறான், நபி அவர்களுடைய எதிரியாக இருக்கிறான், இந்த அபூஜஹலை கொல்லணும். அப்துல் ரஹ்மான் ஔஃபதி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஆச்சரியமாக இருந்தது, இந்த ரெண்டு சிறுவர்களும் அபூஜஹலோடு எப்படி ஃபைட் பண்ண போறாங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த முன்னால அபூஜஹல் போறான், நான் காட்டி கொடுத்தேன் இவன் தான் நீங்க தேடின அபூஜஹல். இரண்டு சிறுவர்களும் போய் ஒரு சிறுவர் அபூஜஹலுடைய குதிரையினுடைய காலை வெட்ட மற்றவர் அபூஜஹலை தாக்கி அப்படியே ஆளக்கீழ போட்டாச்சு, குற்றுயிராக கிடக்கிறான் அபூஜஹல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த ரெண்டு சிறுவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூஜஹல வெட்டி கீழே போட்டாச்சு, ஆனா உசுரிக்கு அவனுக்கு, இந்த அபூஜஹலுடைய தலை எடுத்துட்டு வாரத்துக்கு யாராவது தைரியமான ஒருத்தர் அனுப்பலாமே அப்படின்னு சொன்ன நேரத்திலே அதற்கு இப்படி மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற சஹாபி இந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க அபூஜஹலுடைய தலை எடுத்துட்டு வர சொல்லி. இந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் அபூஜஹலுடைய நெஞ்சிலே காலை வைத்து தலையை வெட்டும் பொழுது அபூஜஹல் கேட்கிறான், யார் நீ? இப்னு மசூத் சொன்னார்கள், நான் இப்னு மசூத் வந்திருக்கிறேன். அபூஜஹல் கேட்டான், ஒரு சின்ன சிறிய ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய மனிதர் வெட்டத்துக்கு உனக்கு என்ன தைரியம் பிடித்தது? அப்ப அபூ ஜஹல் சொல்றான், நீ தலையை வெட்டு பொழுது மகனே, கொஞ்சம் கழுத்தை கொஞ்சம் பெருசா வெட்டு. ஏன் தெரியுமா? கொல்லப்பட்டவருடைய தலையெல்லாம் ஒரு இடத்துல வைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல என் தலை கொஞ்சம் உயரமாயிக்கணும். ஏண்டா, நான் வாழும் பொழுது சாதாரணவனாக வாழல, நான் குறைசி என்ற தலைவனாக இருந்தேன், ஆனால் நான் செத்த பிறகும் என்னுடைய தலை கொஞ்சம் உயரமாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி பிடிவாதத்தோடும் அதாவது பாட்டுத்தனத்தோடும் அபூஜஹல் சொல்றான். தலை வெட்டி கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலையை கையில் எடுத்துக்கொண்டு சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் கொல்லப்பட்டு விட்டான், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் கொல்லப்பட்டு விட்டான், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் தான் அபூஜஹல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த இஸ்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக யாரெல்லாம் திட்டம் போட்டார்களோ அவருடைய முடிவு அபூஜஹலுடைய முடிவு தான். அபூஜஹல் மாத்திரமல்ல, உலகத்தில் தன்னுடைய சக்தியை படைப்பணத்தை காசு பணத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் உலகத்திலே கேவலமாக மௌத்தாக்கப்பட்டதை நாங்கள் சரித்திரத்தின் மூலமாக பார்க்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வை நம்பிய முஸ்லீம்களாக நாங்கள் உலகத்தில் வாழணும். நாங்கள் எங்களுக்குரிய முன்மாதிரி சஹாபாக்களுடைய முன்மாதிரி. சஹாபாக்களுடைய ஈமான் எங்களிடத்தில் வருமாக இருந்தா உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக நாங்கள் மாறுவோமே தவிர உலகத்துக்கு அந்நிய சமூகத்துக்கு பயந்து வாழ வேண்டிய கிடையாது. எங்களிடத்துல பாவம் குடிகொண்டதுனாலதான் இன்னைக்கு அந்நிய சமூகம் எங்களை வச்சு வாற்ற அளவுக்கு நாங்கள் ஆகிட்டோம். எங்கட சமூகத்துல பாவம் கூடிச்சு. எந்த அளவுக்குண்டா இந்த உலகத்துல பாவங்கள் அதிகரித்ததனால் நன்மை செய்யக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே நன்மையும் இபாதத்தும் செய்யக்கூடிய அந்த உற்சாகம் இந்த பாவத்தினுடைய அந்த அசராச அந்த முசீபத்து இவனுக்கு நன்மையான காரியங்கள் செய்ய விடுவதில்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை மூன்று பயங்கரமான பாவம் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. முழு உலகமும் இவ்வளவு பெரிய முசீபத்துக்கு தள்ளப்படுறதுக்கு மூணு பயங்கரமான பாவம் தான் காரணம். டைம் ஆச்சு, ஆனா இந்த மூணு பாவத்தையும் பத்தி சுருக்கமா சொல்றேன். முதலாவது பட்டி, முதலாவது பட்டி, இரண்டாவது விபச்சாரம், மூணாவது போதைவம். மூணு நானா தம்பி, இந்த வட்டி இருக்கிறது இது இன்றைக்கு எல்லாத்தையும் பரவியாச்சு. யூதிகள் முஸ்லிம்களுக்கு வட்டி என்று சொன்னா எடுக்க மாட்டாங்க என்பதற்காக வட்டிக்கு பலவிதமான பெயர்களை போட்டு அதுக்கு பலவிதமான லாபங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு இந்த சமூகத்திலே வட்டியை பொதுவாக ஆக்கியாச்சு. வட்டி எல்லாரும் இறங்கியாச்சு. நல்ல பரம்பரை சொத்துள்ளவர்கள் கூட, வாப்பட அப்பட சொத்து கிடைத்த பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள் கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறணுன்றதுக்காக வட்டியில கை வச்சு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு பிச்சைக்காரர்களா சுத்துறது நாங்க பாக்கிறோம். பிச்சைக்காரர்களா, ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் வந்து ஒரு கடையில போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் எங்க நண்பரோட. அந்த கடையில காலை நேரம் 10 மணி 11 மணி, அந்த நேரத்தில் நிறைய பிச்சைக்காரர்கள் வந்தார்கள். இவர் சொன்னாரு, புறவு வாங்கோ புறவு வாங்கோ என்று சொல்லி அனுப்பிக்கொண்டே இருந்தார். இன்னொரு மனிதர் வந்தார், ஆக ஊத்தையான ஆடைகள் உடுத்து ரொம்ப பார்க்க பரிதாபமானவர் வந்தார். இந்த வாலிபர் உடனடியாக எழும்பி அவசரமாக லாட்சியில் இருந்து 500 ரூபாய் காசை கொண்டு போய் ரொம்ப கண்ணியமாக கொடுத்துட்டு வந்தார். வந்துட்டு சொன்னார், இவர் யார் தெரியுமா? இவர் தான் என் பாஸ். நான் மாத்திரமல்ல, என் கூட்டாளிமார்கள் பலர் இவர்கிட்ட தான் வேலை செஞ்சோம். இன்னைக்கு நாங்க எல்லாம் கடை தொடர்ந்து நல்லா ஆயிக்கிறோம். அவ்வளவு இவர் இன்னைக்கு பிச்சைக்காரராக மாத்திட்டான். ஏனென்றா பல காரணங்கள் சொன்னார். ஒன்று, அவர் தொலைப்போர் அல்ல, வேலைக்காரர்கள் தொலைப்போக கேட்கும் பொழுது சொல்லாடே தொழுது தொழுது என்ன கண்டாய் என்னப்பா நான் சொல்லாம எப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஜும்மாக்கும் போக மாட்டானா. ரெண்டாவது, பக்தியில கை வைத்தார். மூணாவது, வாழ்க்கையில ஜகாத்து கொடுத்தல. அல்லாஹ் வெளியார்களே, எப்ப மனிதன் பாவத்துல கை வைக்கிறானோ அன்றைக்கு அல்லாஹ் உலகத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் பறிச்செடுத்துருவான். ஒரு அந்நிய மனிதர்ல ஒரு ஒரு முக்கியமான ஒருத்தர், அவங்களோட பணக்கார ஒருத்தர் இந்த கொழும்பு மாநகரத்திலே செத்து போனார். அவருடைய இறுதி கிரியைக்கு எங்களுடைய முஸ்லீம் அவருடைய நண்பர்கள் முஸ்லிம்களும் சிலர் போயிருந்தார்கள். அந்த இறுதி கிரியையில அவங்களோட ஒரு மதகுரு ஒருவர் பயன் பண்றாரு, மையத்தை வச்சுக்கொண்டு எங்கடத்துல மையத்தை வச்சுக்கொண்டு பயன் பண்றேன், எங்கடத்துல மையத்து வந்தாதானே எல்லாம் இதுனா மாற, மையத்திலேயும் நோம்பலே தான் சிலாக்கள் உசுர ஆகுற, அங்கத்தான் அவருக்கு மார்க்கம், அவர் எடுக்கிற பட்டியல மார்க்கம் இல்ல, பண்ற பிசினஸ்ல மார்க்கம் இல்ல, மத்தவன் எடுத்த கடனுக்கு மார்க்கம் இல்ல, அவர் முடிச்ச நிக்காவுக்கு மார்க்கம் இல்ல, யாராவது மௌத்தாயினா தான் மார்க்கம் வருவது, ரமலான் வந்தா தான் மார்க்கம் வருவது. அந்த மையத்தை வச்சுக்கொண்டு பயான் பண்றார். என்ன பயான் பண்றாருந்தா, அவருக்கு தெரியாத போல முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாராம், இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த நாட்டில் பல நூற்றாண்டு காலமாக முஸ்லீம்கள் தான் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான வியாபாரங்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய கையில் தான் இருந்தது. இந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய கடவுளுக்கு மாறு செய்ய ஆரம்பித்ததனால் சொல்றார் அந்நிய ஒரு குரு, அவருடைய அவளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அவருடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக வியாபாரங்கள் செய்ய ஆரம்பித்ததனால், பொய்யும் ஏமாத்தும் அவருடைய வியாபாரத்தில் வந்ததனால் அந்த முக்கியமான வியாபாரங்கள் எல்லாம் அவர்களிருந்து பறிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட கைக்கு வந்திருக்குது அப்படின்னு பேசுகிறாராம். உண்மையும் அதுதான். அதுல குறிப்பாக மாணிக்க வியாபாரத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு முஸ்லீம்கள் தான் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு எங்களோட கைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, பாவங்கள் மிகைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் எடுத்துடுவான். பக்தியில சமுதாயம் இறங்கும் பொழுது அங்கே அவருக்கு முசீபத்து தான் உண்டாகும். இன்றைக்கு வீட்டுக்கு வீடு பக்தி அறிமுகப்படுத்தப்படுது, ஆண்களுக்கு தெரியாம பெண்கள் வீட்டு நிறைய சாமான் வாங்கிக்கிறாங்க, பட்டிக்கு சாமான் வாங்கி முழு ஊடும் பட்டியாகி ஆணும் பெண்ணும் எல்லோரும் பட்டிக்கு இன்றைக்கு. இரண்டாவது விபச்சாரம். நாங்க நினைக்கிறோம் எங்க நாட்டுக்கு, ஒரு மனிதர் சொல்றார் இன்றைக்கு எங்க நாட்டுக்கு பறக்கத்து ஏதாவது தெரியுமா, எங்க முஸ்லீம் சொல்றாரு எங்க நாட்டுக்கு பறக்கத்து டூரிஸ்ட் நிறைய வாரே, டூரிஸ்ட் எங்க நாட்டுக்கு பல நாடுகள் இருந்தோ இந்த டூரிஸ்ட் வாரதனால் எங்க நாட்டுக்கு சரியான பறக்கத்து என்று ஒரு முஸ்லீம் வாயத்தை வந்து வெக்கம் இல்லாம சொல்றான். பறக்கத்து ஏதாவது சுபகத்தோடு ஒன்னாவது சுபகம் அஞ்சு நேரம் தொழுதாசம் பரக்கத்து, சதகாவுல பரக்கத், ஜிக்ரல பரக்கத், குர்ஆன் திலாவத்துல பரக்கத். இவர் சொல்றார் டூரிஸ்டால இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பரக்கத்தான். டூரிஸ்ட் வாரான் ரெண்டு நோக்கத்துல, ஒன்று முஸ்லீம்களுடைய ஈமானை கலட்ட வேண்டும், இரண்டாவது பயங்கரமான நோயை இந்த மக்களுக்கு மத்தியிலே பரத்த வேண்டும் என்ற ரெண்டு பெரும் நோக்கத்தோடு இங்க வாரா. நாங்க பார்த்தோம் மஷா அல்லா அமெரிக்கா என்ன ரஷ்யா என்ன எல்லாம் மாறதே யகுதி நசாராக்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் முஸ்லீம் வாலிபர்கள் வாலிப பெண்களுடைய ஈமானை இழக்க வைத்து இவர்களை பாவத்திலே விபச்சாரத்திலே ஈடுபட வைக்கணுன்றதுக்காக வாராங்க. அந்த விபச்சாரத்தின் மூலமாக பயங்கரமான நோய்களை இந்த சமூகத்துக்கு பரத்த வருகிறார்கள். மூணாவது ஒரு பாவம் தான் போதை வஸ்து. இந்த போதை வஸ்து இன்றைக்கு எல்லாம் இறங்கியாச்சு, அதுக்கு என்ன டெப்லெட் என்ன, அதுக்கு தூள் என்ன, அதுக்குரிய தொகைகள் என்ன, அதுக்குரிய பாக்கு என்ன, எல்லாம் வந்து பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தவர்கள் எல்லாம் தன்னை ஒரு ஒரு மிருகத்தை போல நினைச்சு இந்த போதை வஸ்துக்களை பாவிச்சு ரோட்டோரத்திலையும் ஆங்காங்கே கிளப்பிலையும் கடலோரத்திலையும் தன்னை ஒரு முஸ்லீம் ஒன்றை மறந்து ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளி கொள்கிறார்கள் இந்த வாலிப சகோதரர்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஒரு மனிதர் ஒரு முக்கியமான சொல்ல சொன்னாரா, 4 லட்சம் ரூபா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஏப்ரல்ல 4 லட்சம் ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, இவர்கள் அந்த 4 லட்சம் ரூபாவே கவலையான செய்தி அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த 4 லட்சம் ரூபாவே 10 நாளையில 5 விபச்சாரத்தில் கழிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். எங்களுடைய காசு படங்கள் எங்கு போகுது, பாவத்திலையும் விபச்சாரத்திலையும் போதைவத்திலையும் மதுபானத்திலையும் இன்றைக்கு எங்களுடைய காசு படங்கள் போறதுனால் இன்றைக்கு பாவங்கள் மிகச்சி அல்லாஹ்வுடைய உதவி கட்டு நாங்க இன்றைக்கு இல்லாம ஆயிட்டோம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வருகிறது, பாவத்தை கரைக்கக்கூடிய மாதம், இபாதத்துக்குரிய மாதம், அந்த மாதம் ரமத்தையும் மஃபரத்தையும் அதாவது நல்ல விடுதலையும் பெற வேண்டிய மாதம், ரமலானுக்காக தயாராகணும். இப்படியான பாவம் உள்ளவர்கள் இந்த பாவங்களை எல்லாம் விட்டு இன்றிலிருந்து ஷாபானுடைய நடுப்பகுதியையும் தாண்டி நாங்கள் ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லா பாவங்களையும் விட்டு ரமலானுக்காக தயாராகி இந்த ரமலானிலேயாவது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்ற, ரஹமத்தை பெற்ற, நரகத்தை மற்றும் விடுதலை பெற்ற கூட்டத்தில் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிப்பானாக, பாவங்களை மட்டும் எங்களை பாதுகாத்துருவானாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பானாக, முஸ்லீம்களின் இஸ்லாத்தையும் பாதுகாத்துருவானாக. வாங்க அவானா.